நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் கிழக்கே சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசல் பாதுகாப்பு படையினரால் உடைக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம்கள் குற்றம் சாட்டுவது பற்றிய செய்திகள்.
இன்று அவர்கள் தொழிலுக்கு செல்லும் போதுதான் இங்கு அந்த பள்ளியை காணவில்லை என்று ஒரு நிலை ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த பள்ளி உடைக்கப்பட்டதா. இந்த பள்ளிவாயல் முக்கிய வரலாற்று சின்னமாக விளங்கிய ஒரு பள்ளிவாயல். இன்று நமது வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கின்றது.
இலங்கையின் மலையக பகுதி மக்கள் தமது உணவு வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விவசாய அமைச்சர் கூறியுள்ளது தொடர்பில் ஒரு பார்வை.
அரிசி மாவு விலை குறைவா இருக்குன்னு போய் வாங்கலாம், ஆனால் வாங்கி சமைத்த பிறகு அந்த ரொட்டி நீண்ட நேரம் அவர்களை பசியை தாங்காது இருந்தால் அதை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள்.
இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது படகுகள் விடுவிக்கப்படாது என்று இலங்கை மீன்பிடி அமைச்சர் கூறியுள்ளது பற்றிய செய்தியும், தமிழ் திரையுலகில் நகைச்சுவை குறித்து ஆராயும் நாகரிக கோமாளிகள் தொடரின் 19வது பகுதியும் கேட்கலாம்.
பிபிசி தமிழசையின் செய்தி அறிக்கை. வழக்குபர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. சிரியாவின் வடக்கே ஐஎஸ் ஆயுதக்குழுவின் முகாம்களை இலக்கு வைத்து அரசாங்கத்தின் போர் விமானங்கள் 25க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அந்நாட்டு எதிரணி செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்களில் குறைந்தது 31 ஐஎஸ் போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக சிரியாவில் மனித உரிமைகள் நிலவரத்தை கண்காணித்து வருகின்ற குழுவினர் தெரிவித்துள்ளனர். முன்னர் ஐசிஸ் என்றும் தற்போது இஸ்லாமிய அரசு அல்லது ஐஎஸ் என்றும் அழைக்கப்படுகின்ற ஆயுதக்குழுவினரை இலக்கு வைத்து சிரிய அரசாங்கம் நடத்தியிருக்கின்ற 1வது விமான தாக்குதல்கள் இவை என்று பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட கேந்திர முக்கியத்துவம் மிக்க மோசூல் அணையை மீள கைப்பற்றுவதற்கான தமது தரைவழி தாக்குதல்களை மெதுவாக முன்னேற்றி வருவதாக வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற குர்து படையினர் கூறுகின்றனர். வீதியோர குண்டுகளால் அவர்களது படை நடவடிக்கை தடையை சந்தித்து வருகிறது, ஆனால் அங்கு மோதல் எதுவும் நடந்தது என்பது தெரியவில்லை. ஒரு நாள் முழுவதும் நடத்தப்பட்ட அமெரிக்க ஜெட் மற்றும் ஆளில விமான தாக்குதலை அடுத்து குர்து பெஷ்மர்கா படையினரின் தாக்குதல் அதிகாலையில் ஆரம்பமானது. அணையின் கிழக்கு புறமாக இருக்கின்ற ஒரு சிறிய கிறிஸ்தவ நகரை குர்து படைகள் கைப்பற்றியுள்ளன. ஈராக் மற்றும் சிரியாவைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 4500 பேரை தமது நாட்டில் மீள குடியமர்த்த முன்வந்திருப்பதாக ஆஸ்திரேலியாவின் குடியேற்றத்துறை அமைச்சர் ஸ்காட் மாரிசன் கூறுகின்றார். ஆஸ்திரேலியா ஒவ்வொரு ஆண்டும் உள்வாங்கும் அகதிகள் எண்ணிக்கையின் பகுதியாக இவர்கள் உள்வாங்கப்பட உள்ளனர். தஞ்சம் கோரி வரும் படகுகளை தடுத்து நிறுத்துவதில் அரசாங்கம் கண்டிருக்கின்ற வெற்றி காரணமாக இந்த 4500 பேருக்கும் இடம் கிடைத்திருப்பதாக மாரிசன் கூறினார். சட்டவிரோத படகுகள் மூலம் வருவோருக்கு ஆஸ்திரேலியா தஞ்சம் அளிக்காது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. லைபீரிய தலைநகர் மோன்ரோவியாவில் ஈபோலா தொற்று நோய் ஒதுக்கிடம் என்று தாக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. சனசந்தடி மிக்க பகுதியொன்றில் அமைந்திருந்த இந்த ஒதுக்கிடத்தில் எபோலா தொற்று அறிகுறிகள் தொடர்பில் நோயாளிகள் கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளனர். நேற்று சனிக்கிழமை இரவு இந்த பகுதி கொள்ளையிடப்பட்ட நிலையில் அங்கு கண்காணிக்கப்பட்டு வந்த 20 முதல் 30 பேர் வரையில் தப்பிச் சென்று விட்டதாக நம்பப்படுகிறது. தமது குடியிருப்பு பிரதேசத்தை அண்டி இந்த ஒதுக்கிடம் நடத்தப்பட்டு வந்தமை தொடர்பில் ஆத்திரமடைந்தவர்களை இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கலாம் என்று அந்த பிராந்தியத்தில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். லைபீரியாவில் 400க்கும் அதிகமானவர்கள் எபோலா தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் மொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட எபோலா உயிர் பலிகள் பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏமனில் ஹட்மரவத் மாகாணத்தில் அரசாங்க படைகளுக்கும் அல்காவிதாவினர் என்று நம்பப்படுபவர்களுக்கும் இடையில் மோதல்கள் நடந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அல்குவாட்டா நகரில் நடந்த மோதலில் குறைந்தபட்சம் 2 படையினரும் 4 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏமனின் பல இடங்களில் இராணுவ நிலைகள் மீதும் அரசாங்க கட்டடங்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்ற அரேபிய வளைகுடாவில் உள்ள அல்காய்தாவினர் வடகிழக்கு மாகாணமான ஹட்டமாவத்தில் தமது செயற்பாட்டை அதிகரித்துள்ளனர். இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியில் சனிக்கிழமை இரவு ஒரு படகு மூழ்கியதில் குறைந்தபட்சம் 10 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் 5 இந்தோனேசியர்களும் காணாமல் போயுள்ளனர். உள்ளூர் மீனவர்களாலும் மீட்பு சேவைகளாலும் 10 பேர் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மீட்கப்பட்டவர்கள் பிரிட்டன், நியூசிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். காணாமல் போனவர்கள் எந்த நாட்டினர் என்று தெரியவில்லை. லோம்போக் மற்றும் கொமோடு ஆகிய தீவுகளுக்கு இடையே பயணிகளும் சிப்பந்திகளுமாக 25 பேரை ஏற்றிச் சென்றபோது இந்த படகு விபத்துக்குள்ளானது. அது 3 நாட்களுக்கான பயணமாகும்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 100 ஆண்டுகளாக இருந்து வரும் ஒரு பள்ளிவாசல் பாதுகாப்பு படையினரால் இடிக்கப்பட்டுள்ளது என்று அங்குள்ள முஸ்லீம் மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த பள்ளிவாசல் 1947 முறையாக பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள முஸ்லீம் மக்கள் கவலையும் கலக்கமும் அடைந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டத்தில் அதியூர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள கருமலையூற்று பள்ளிவாசல் பாதுகாப்பு தரப்பினரால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மௌரூப் இம்ரான் கூறுகின்றார். 100 மேல் பழமை வாய்ந்த இந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பாக முஸ்லிம்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் தெரிவிக்கின்றார்.
சுமார் 2 முன் இந்த பள்ளிவாயில் உடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இருந்த போதிலும் இன்றுதான் பிரதேச மக்கள் என்னுடைய கவனத்தை கொண்டிருந்தனர். அந்த பிரதேசத்தில் இருந்தவர்கள் மீனவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 இந்த பகுதிகளில் மழை பெய்த காரணத்தினால் அவர்களுடைய தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இன்று அவர்கள் தொழிலுக்கு செல்லும் போதுதான் இங்கு அந்த பள்ளியை காணவில்லை என்று ஒரு நிலை ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த பள்ளி உடைக்கப்பட்டதா. இந்த பள்ளி வாயல் முக்கிய வரலாற்று சின்னமாக விளங்கிய ஒரு பள்ளி வாயல். இன்று நமது வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம் கரை மட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கருமலையூற்று பள்ளி உடைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம் சீங்கல் மத்தியில் ஒரு தாக்கத்தையும் ஒரு அச்சத்தையும் ஒரு கவலையையும் இந்த விடயம் ஏற்படுத்தியிருக்கின்றது
என்றும் தெரிவித்த அவர், இந்த பள்ளிவாசலை மீட்பது தொடர்பில் கிழக்கு மாகாண சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது என்றும் அவ்வகையில் முதலமைச்சர் இது தொடர்பில் உறுதிமொழி கூட வழங்கியிருந்தார் என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
இந்த பள்ளி வாயல் உடைப்புக்கான முழு பொறுப்பையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்க வேண்டும். இந்த பள்ளி வாயலை படையினரிடமிருந்து விடுவித்து பொதுமக்கள் பாவனைக்கு விட வேண்டும் என கிழக்கு மாகாண சபையில் கடந்த 2012 நவம்பரில் ஆளும் கட்சி உறுப்பினர் அமீர் அலி அவர்களின் பிரேமைக்கேற்ப ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டது. மாகாண சபைக்கு பொறுப்பானர் என்ற வகையில் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி 3 காலத்துக்குள் பள்ளியை விடுவித்து தருவதாக இந்த முதலமைச்சர் போது வாக்குறுதி அளித்தார். இப்பிரேமை நிறைவேற்றப்பட்டு 20 கடந்த போதிலும் 3 கால அவகாசம் கேட்ட முதலமைச்சர் நஜிபே மஜித் 20 கடந்த போதிலும் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மௌரூப் இம்ரான். போரினால் பாதிக்கப்பட்ட கருமலையூற்று பள்ளிவாசல் 2007 புனரமைக்கப்பட்டது. அவ்வேளை மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜிபே மஜித்தின் முன்மொழிவில் அரசாங்கத்தினால் இதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது.
2009 அதுல அந்த ஏரியாவில இந்த ஆமியோட கேம்ப் முழுக்க சுத்தி போட்டாங்க. இந்த நாட்டில் யாரும் போகவும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. பல பள்ளிவாசல்கள் 400-500 வருஷத்துக்குரிய பள்ளிவாசல் அதாவது அதான் நடந்தது. இவங்க செஞ்சாங்க, அதை உடச்சி இது பண்ண வேண்டி ஆமன் கோ இருக்கிறதால நாங்க அதுக்குள்ள போறோம். எங்களை டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெர்மிஷன் இருக்கணும். இப்ப என்ன நடந்தது எங்களுக்கு எனக்கு இல்லை, உண்மையில என்ன தெரியாது. ஆனா சில ஆக்கள் சொன்னாங்க இந்த இதை உடச்சி இது பண்ணது இருக்காங்க. இந்த மாதிரி அது எல்லாமே ஒரு நானும் போய் பார்க்கணும். அந்த குமாண்டர் சொல்லி வர சொல்லி பார்த்தேன். அது பார்த்தபோது நாங்க என்ன செய்வோம் தெரியாது நினைச்சேன்
என்று இது தொடர்பாக பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜிபே மஜித். மாலையில் அந்த இடத்தை பார்வையிட்டு வந்த பின்னர் மீண்டும் தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கூறியிருந்தார். இருந்த போதிலும் அவரது தொடர்பு கிடைக்கவில்லை. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இராணுவத்தின் பதிலை உடனடியாக பெற முடியவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் மலையக பகுதி மக்கள் தமது உணவு வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விவசாய அமைச்சர் கூறியுள்ளது வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்துள்ளது. அம்மக்கள் கோதுமை உணவுகளை குறைத்துக் கொண்டு அரிசி உணவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் மலையக தோட்டப்புறங்களில் மக்களின் அன்றாட உணவு பழக்கத்தில் கோதுமை மா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த உணவு பழக்கத்தை மாற்றியமைப்பதற்கான புதிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தோட்டங்கள் தோறும் முன்னெடுக்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவை ஊக்குவிக்கும் திட்டம் பற்றி விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த யாப்பா வேவர்தனவிடம் கேட்டேன். நமது தோட்ட தொழிலாளர்கள் கோதுமை மாவுக்குத்தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். கோதுமை மாவு ஒரு கிலோ 90 ரூபாய் அளவில் தற்போது விற்கப்படுகிறது. அதனால் அந்த மக்களுக்கு செலவு அதிகம். அத்தோடு அவர்கள் பல்வேறு சத்து குறைபாடு நோய்களுக்கும் ஆளாக நேரிடுகிறது. அதேபோல் நமது நாட்டில் தேவையான அளவு அரிசி உற்பத்தி இருக்கிறது. அதனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கோதுமை மாவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இனிமேலும் இருக்க முடியாது. எனினும் இந்த மக்கள் கோதுமை மாவுக்கு பழகிவிட்டபடியால் அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து விடுவித்து அவர்களின் அரிசிமா பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு விவசாய அமைச்சு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தொடங்கியிருக்கிறது. அரிசிமா உணவுப் பொருட்களை தயாரிக்கின்ற முறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நிகழ்ச்சி திட்டத்தை தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை ஊடாக முன்னெடுக்க இருக்கிறோம். அரிசி மாவில் ரொட்டி தயாரிக்கும் முறை, சிற்றுண்டி வகைகளை தயாரிக்கின்ற முறைகளை அதன் மூலம் சொல்லிக் கொடுப்போம் என்று அமைச்சர் மஹிந்த யாப்பா விவரித்தன. கோதுமை மா ஒரு கிலோ 90 ரூபாவுக்கு விற்கப்படுகின்ற போது அரிசி மாவை 60 ரூபாவுக்கு விற்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தமிழோசையிடம் கூறினார். இதனிடையே அரிசி மாவை தோட்ட மக்கள் மத்தியில் ஊக்குவிக்கும் அரசின் திட்டம் பற்றி கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் இயக்குநர் பேனா முத்துலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
மலையகம் மக்கள் மத்தியிலே கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவை அறிமுகப்படுத்துவது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் பொதுவாக ஒரு ஒரு உணவு மாற்றத்தை கொண்டு வருவது மக்கள் மத்தியில் ஒரு பாரிய சவால். குறிப்பாக எமது மக்கள் வந்து இரவைக்கும் பகலைக்கும் அல்லது தான் சாப்பிடுவதற்கு விரும்புவாங்க அரிசியை. ஆனால் காலையில் பொதுவாக வந்து ரொட்டி அல்லது கோதுமையில் செய்யப்படுகின்ற பொதுவாக ரொட்டியை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த முயற்சியானது, அரசு தற்போது மேற்கொள்கிற முயற்சி ஒரு பாரிய சவாலாக இருக்கும். என்னென்னா மக்களை அதை பழக்கப்படுத்துவது ஒரு பெரிய விடயம்.
அரசாங்கம் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவுக்கு மாறுவதன் மூலமாக மலைய மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நன்மையும் இருக்கிறது என்று கூறுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
பணவீக்கம் ஏற்படும் பொழுது அல்லது போனால் நாட்டிலே வந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் கோதுமை மாவு விலையை அதிகரிக்கும் பொழுது 90% பாதிக்கப்படுவது யாராக இருப்பதன்னு சொன்னால் அது மலையக மக்கள் தான். எனவே அந்த மலையக மக்கள் இந்த கோதுமை மாவு பழக்கத்திலிருந்து விடுபடுவது என்பது அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு நன்மையை பயக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை பழக்குவது எவ்வாறு என்பதுதான் ஒரு பெரிய விடயம்.
மலையகத்தில் இந்த கோதுமை மா பயன்பாடு எப்படி அறிமுகமாகிறது?
வரலாற்றை எடுத்து பார்த்தால் மலையக மக்கள் கோபி காலத்தில் வரும் பொழுது அந்த கோபி காலகட்டங்களில் எமது மக்கள் வந்து அரிசியை பெரும்பாலும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கவில்லை. அவர்கள் அந்த நேரத்தில் வந்து கேள் வரகு போன்றவர்களை தான் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கோபிக்கால வரலாற்றை எழுதியவர்கள் பிளான்டர்ஸ் வந்து, அதாவது தோட்டத்துறை மாதிரி அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அரிசி உணவுக்கு அந்தளவு தூரம் பரிச்சயம் அல்லாதவர்கள் என்று. ஆனால் இந்த கோதுமை என்பது வந்து தேயிலை காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது மிக இலகுவாக காலையில் எழும்பியவுடன் தன்னுடைய உணவை தயார் செய்துவிட்டு வேலைக்கு போவது, 6 மணிக்கெல்லாம் தோட்ட மலைக்கு வேலைக்கு போக வேண்டும். அந்த தோட்டத்துக்கு போக வேண்டியதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த கோதுமை மாவை அடுப்பிலே ஒரு தாச்சி வைத்து தட்டி தேங்காய் பூவை கொஞ்சம் போட்டு தட்டி எடுத்து எடுத்துக்கொண்டு ஓடுறதுக்கும் சாப்பிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கிறது. அந்த பழக்கம் அப்படித்தான் வந்தது. இன்றைக்கு வந்து கோதுமை மாவை சாப்பிட்டால் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அரிசி மாவில் அந்த ரொட்டியை சமைச்சால் அந்தளவு தூரம் அது நின்று பிடிக்குமா என்பதில் தான் அந்த வெற்றியும் தோல்வியும் தங்கி இருக்கிறது.
அரசாங்கம் அரிசி மாவை குறைந்த விலையில் விற்பதை உறுதி செய்தால் இந்த கோதுமை மாவு பழக்கத்தை குறைக்க முடியுமா?
இல்லை, அப்படி கூற முடியாது. அது வந்து நான் ஏற்கனவே கூறியதன்படி இந்த அரிசி மாவில் சுடுகின்ற ரொட்டி எந்தளவு தூரம் அவர்கள் பசியை தாக்கு பிடிக்கின்றது என்பதில் தான் அந்த வெற்றி தங்கி இருக்கின்றது. அதாவது அரிசி மாவு விலை குறைவாக இருக்குன்னு போய் வாங்கலாம், ஆனால் வாங்கி சமைத்த பிறகு அந்த ரொட்டி நீண்ட நேரம் அவர்களை பசியை தாங்காது இருந்தால் அதை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள்
என்றார் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் இயக்குநர் பேனா முத்துலிங்கம்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது படகுகள் விடுவிக்கப்படாது என்று இலங்கை மீன்பிடி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் இந்த நிலைப்பாடு குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக எதிர்வரும் 29ஆம் தேதி ராஜதந்திர மட்டத்தில் அதிகாரிகள் கலந்து கொண்டு புதுடெல்லியில் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் கடற்படையினரால் இலங்கை கடற்பரப்பினுள் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் விடுதலை செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளை விடுவிப்பது தொடர்பில் நீதிமன்றமே இறுதி தீர்மானம் எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் படகுகளையும் இலங்கை அரசாங்கம் விடுதலை செய்யும் என்று இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்திய மீனவர்கள் மாத்திரமே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். படகுகளை கையளிப்பது என்ற பேச்சுக்கே இப்போது இடமில்லை என்று இலங்கையின் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் உண்மையான நிலைமை என்ன என்று இலங்கை கடற்தொழில் அமைச்சின் ஊடகச் செயலர் நரேந்திர ராஜபக்சே அவர்களிடம் கேட்டபோது, இந்திய மீனவர்களின் படகுகள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனால் நீதிமன்றமே அது தொடர்பில் முடிவை எடுக்கும் என கூறினார்.
බෝට්ටු 62ක් අත්අඩංගුවේ තිබෙනවා. මොකද මෙහිදී ශ්‍රී ලංකාවේ නීති රත් අනුව ජාත්‍යන්තර සාගර නීති රත් අනුව
இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள 95 இந்திய மீனவர்களும் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய 62 படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் சட்ட விதிகள் மற்றும் சர்வதேச கடற்சட்ட விதிகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய படகுகள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்திய மீனவர்களின் படகுகள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வெளியில் தீர்மானங்களையோ முடிவுகளையோ எவரும் எடுக்க முடியாது. நீதிமன்றம்தான் அது தொடர்பாக இறுதி முடிவை மேற்கொள்ள முடியும். இதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் நடைபெற்றிருக்கின்றது. அங்கு கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய 12 படகுகள் இன்னும் கையளிக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் நீதிமன்ற நடவடிக்கை எதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களையும் படகுகளையும் தமிழ்நாட்டு அதிகாரிகள் விடுதலை செய்து வந்தார்கள். ஆனால் இப்போது தமிழ்நாட்டு கடற்பரப்பில் கைது செய்யப்படுகின்ற இலங்கை மீனவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு அமைவாக அங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றார் இலங்கை கடற்தொழில் அமைச்சின் ஊடகச் செயலர் நரேந்திர ராஜபக்சே அவர்கள். இந்தியாவின் ஆந்திரா, ஒரிசா போன்ற மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
தமிழ்நாட்டில் பார்த்தா வகையும் ஆந்திரா சா ஒரிசா பிரதேச மாநிலங்களிலுமே அத்தனை கூட பார்த்துரும்.
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, ஒரிசா போன்ற இந்திய மாநிலங்களிலும் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மாநிலங்களின் சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீதிமன்றத்தினால் விதிக்கப்படுகின்ற அபராதத்தை செலுத்திய பின்னர் தான் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். எனவே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாகவும் பல சிக்கல்களை கொண்டதாகவும் இருக்கின்றது. இத்தகைய பிரச்சனைகளுக்கு ராஜதந்திர மட்டத்தில் ஒரு தீர்வை காண்பதற்காகவே இருநாட்டு அமைச்சர்கள் சேர்ந்த உயரதிகாரிகள் எதிர்வரும் 29 தேதி புதுடில்லியில் சந்தித்து பேச்சுக்கள் நடத்த இருக்கின்றார்கள் என்றார் இலங்கை கடற்தொழில் அமைச்சின் ஊடகச் செயலர் நரேந்திர ராஜபக்சே அவர்கள். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களும் இந்திய மீன்பிடித்துறை அமைச்சரும் புதுடில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது இலங்கை அமைச்சர் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இரு நாடுகளினதும் அமைச்சு மட்டத்தில் தலா 3 உயரதிகாரிகள் அடங்கிய 2 குழுக்களை நியமித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இலங்கையின் சார்பிலான குழுவில் கடத்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் நிமால் ஹெட்டியாராச்சி, அமைச்சின் ஆலோசகராகிய எஸ் சுபசிங்க, நீதி அமைச்சின் சொலிசிட்டர் ஜெனரல் சுகத கம்லத் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்திய கடத்தொழில் அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ள 3 குழுவினருடன் புதுடில்லியில் பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றார்கள். ராஜதந்திர மட்டத்தில் இந்த பேச்சுக்கள் நடைபெறுவதனால் இதில் இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடமில்லை என்றும் நரேந்திர ராஜபக்சே அவர்கள் கூறினார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியிலிருந்து செயல்படும் ஹமாஸ் அமைப்பு ஆகியோரிடையே ஏற்பட்டுள்ள மோதல் நிறுத்த உடன்பாடு நாளையுடன் முடிவடைகிறது. இந்த உடன்பாட்டை நீட்டிக்கவும் இருதரப்பும் நேரடியாக பேசவும் எகிப்து தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் பூபாலரத்னம் சீவகன்.
காசாவில் தற்பொழுது அமலில் இருக்கின்ற 5 மோதல் நிறுத்தம் முடிவுக்கு வரவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக எப்படியாவது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நேரடியாக ஆரம்பித்து விடுவதற்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனர்களும் முயற்சித்து வருகின்றார்கள். நேரடியாக அல்லாத பேச்சுக்காக 2 தரப்பும் கெய்ரோவில் கூடிய பொழுது இஸ்ரேல் தனது பாதுகாப்பை விட்டுக் கொடுக்காது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதேவேளை தமது பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய தடைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஹமாஸ் கூறியிருக்கின்றது. ஜூலை 8 காசா மோதல்கள் ஆரம்பமாகியது முதல் பெரும்பாலும் பாலஸ்தீனர்கள் அடங்கலாக 2000 அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காசாவிலிருந்து தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. ஆரம்பத்தில் 3 ஆரம்பித்து பின்னர் விரிவாக்கப்பட்ட மோதல் நிறுத்தம் திங்கட்கிழமை முடிவுக்கு வர இருக்கின்றது. முதலில் தற்போதைய மோதல் நிறுத்தத்தை மேலும் நீடித்து கடினமான விஷயங்கள் குறித்து 2 தரப்புக்கும் இடையே நேரடியாக புரிதொரு தினத்தில் பேச்சுக்களை ஆரம்பிக்க எகிப்து திட்டமிட்டிருக்கின்றது. காசா முற்றாக இராணுவமயமற்ற பிரதேசமாக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கின்றது. அப்படியான சூழ்நிலையில் அங்கு தம்மால் விதிக்கப்பட்ட தடையை ஓரளவு தளர்த்தவும் இஸ்ரேல் முன்பு தயாராக இருந்ததாக எகிப்திய மற்றும் பாலஸ்தீன செய்தி ஆதாரங்கள் தெரிவித்திருந்தன. ஆனாலும் இந்த முயற்சிகளில் பாலஸ்தீன பேச்சுவார்த்தையாளர்கள் நம்பிக்கையற்றே இருப்பதாக தெரிகின்றது. தடைகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாகும். அவை தமது அடிப்படை மனித உரிமை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். 3 இஸ்ரேலிய பதின்ம வயதினரை கொண்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு ஹமாஸ் இயக்க உறுப்பினர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடிகள் உருவாகின. இங்கு கொல்லப்பட்ட 1900 பாலஸ்தீனர்களில் பெரும்பாலானவர்கள் சாதாரண மக்கள் என்று ஐநா கூறுகின்றது. இஸ்ரேல் தரப்பில் 67 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 3 இராணுவத்தினராவர். 1967 காசாவை கைப்பற்றிய இஸ்ரேல் அங்கிருந்து 2005 தமது படையினரை அகற்றி குடியேற்றக்காரர்களையும் வெளியேற்றியது. ஆனாலும் காசாவின் பெரும்பாலான எல்லைகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில்தான் இன்னமும் இருக்கின்றன. தெற்கு எல்லையை எகிப்து கட்டுப்படுத்துகின்றது.
பிபிசியின் தகவல்களை தொகுத்து தமிழில் தந்தவர் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடரின் 19வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். தமிழ் திரையில் நகைச்சுவை நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பாணி உண்டு. அதனால்தான் பல வகையிலான நகைச்சுவை இன்றும் தொடர்கிறது. அதுதான் தமிழ்த்திரை நகைச்சுவையின் தனித்தன்மை என்று கூறலாம். நடிகர் விவேக் இயக்குனர் கே பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். உண்மையில் இவருடைய இலக்கு திரைக்கதை எழுதி ஓர் இயக்குனராக ஆக வேண்டும் என்பதுதான். 1987 பாலச்சந்திரின் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் சுகாசினியின் தம்பியாக நடித்தார். அரசு அலுவலகம் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுதே விவேக் நண்பர்களுடன் பேசும்பொழுது இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் வகையில் பேசுவது வழக்கம். தவிர அவ்வப்பொழுது ஹியூமர் கிளப் எனப்படும் நகைச்சுவை மன்றங்களில் கலந்து கொண்டு தூள் கிளப்புவதும் உண்டு. எனவே 1990களில் விவேக் தமிழ் திரையில் மிக முக்கியமான காமெடி நடிகராக வலம் வரத் தொடங்கினார். இவருடைய நகைச்சுவையில் சமுதாயத்துக்கான செய்தி இருக்கும், NS கிருஷ்ணனைப் போல. எனவே இவரை சின்ன கலைவாணர் என்றும் அழைப்பது உண்டு.
என்னண்ணா யாரு இதுங்களா?
என்னது இதுங்களா? குழந்தைகள்ரி, பாவம் களைச்சு போய் வந்திருக்கா, அவளுக்கு சோறு போ.
ஐயோ ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம்.
என்ன அபச்சாரம்? என்னது தாத்தாவுக்கு நாக்கு இழுக்கிறது, ஸ்ட்ரோக்கா?
வளராது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறா.
ஓ, காக்காய்க்கு வைப்பேள், இவாளுக்கு வைக்க மாட்டேளா?
காக்கா எல்லாம் நம்முடைய பித்திருக்கள், முன்னோர்கள்.
முன்னோர்களா? அப்ப சாதா காக்கா உங்க கிராண்ட் ஃபாதரா, அண்டங்காக்கா உங்க கிரேட் கிராண்ட் ஃபாதரா? யார்ட்ட உடறீங்கானோ ரீலு? பசங்களா, நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறேள், கிட்டத்துல வாங்கோ.
அவ வேற வரணும்டா.
அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். வரணும்ங்கிறது கொடியில மட்டும்தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்படாதரா?
அவ வேற ஜாதிடா.
ஏய், அவ அவங்கிறியே, அவ யாரா? இந்த ரோட்டை போட்டது அவ, உங்க வீட்டை கட்டினது அவ, ஏன் ஓட்டு போடுறது அவ, உங்க டிரெஸ் தோச்சு குடுக்கறது அவ, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவ, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவ, மொத்தத்துல அவ இல்லேன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா.
இவருடைய நகைச்சுவை காட்சிகளில் MR ராதாவின் தாக்கமும் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இது பற்றியும் நகைச்சுவை நடிப்பு பற்றியும் பொதுவாக விவேக் அவர்களிடம் உரையாடினேன்.
1987 பாலச்சந்திர அவர்களால் மனதில் உறுதி வேண்டும்ன்ற படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அதுலேயே வந்து நான் ஒரு காமெடி கலந்த ஒரு குணச்சித்திரம் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய காலேஜ் டைம்ஸ்லேருந்தே எனக்கு வந்து காமெடி வாஸ் மை கப் ஆஃப் டீ. அதனால் நான் அதை தான் ரொம்ப விரும்பினேன். நான் சினிமாவுக்குள்ளே நுழையும் போதே நான் ஒரு நல்ல ஒரு ஹியூமரிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு ஹீரோ நடிக்கணுன்ற அந்த எண்ணங்கள் எனக்கு இல்லை. அதுதான் இந்த 25 தாண்டி தூக்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் போவேன்னு அடம் பிடிச்சிருந்தா, அப்போது ஹீரோவாக இருந்த பல பேர் இன்று இல்லை.
சின்ன கலைவாணர்னு உங்களை சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் இருக்குது எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ நீங்கள் கலைவாணர் MR ராதா ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. உதாரணமாக கலைவாணர்கிட்ட கூட சில சமயம் வந்து பிரச்சார வாடை அடிக்கும். MR ராதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகையான நடிப்பு இருக்கும். நீங்கள் இந்த பாணி உருவாக்கியிருக்கேன், நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க?
ஆக்சுவலாக இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஒரு நடிகனுக்கு வந்து நடிகர் திலகத்துடைய பாதிப்பு ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும், அதுவும் தமிழ் பேசி நடிக்கிறவங்களுக்கு வந்துற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்போ பல விதமாக அவரை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி காமெடியில் வந்து சோஷியல் மெசேஜ் கலக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு கலைவாணரையோ அல்லது ஒரு MR ராதாவையோ தொடத்தான் செய்யும். பட் எனக்கு என்னென்னா, லுக்கிங் அட் த சொசைட்டி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அன் எஜுகேட்டடு மேன், அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணிட்டாங்க. ஒரு கவுண்டமணி செந்தில் வந்து அவங்க ஒரு ஸ்லாப் ஸ்டிக் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ நடிகர்கள், நாகேஷ் வந்து ஒரு டைலாக் டெலிவரி டைமிங்கு, இது சந்திரபாபு வந்து அவுட் அண்ட் அவுட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் வந்து ஸ்லாப் ஸ்டிக்கு சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணார். இப்போ நம்ம வரும்போது நம்ம எந்த விதத்தில் நம்ம வித்தியாசப்படுத்த முடியும்னாக்க, எனக்கு தெரிந்த சொசைட்டியை நான் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும் அப்படின்றனால தான் இதை எடுத்தேன். நிச்சயமாக எனக்குள்ளே வந்து நடிகைகளுடைய தாக்கமும் என்எஸ் கிருஷ்ணனுடைய தாக்கமும் நிச்சயமாக இருக்குது.
சோகமான காட்சிகள் நடிக்கிறத விட சிரிப்பை ஊட்டும் காட்சிகள் நடிப்பது ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா?
டெஃபினெட்லி சார். ஹியூமர் இஸ் நாட் அ ஜோக்குன்னு சொல்லுவாங்க, காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தில் ஆடின மாதிரியே அல்லது ஃபைட் பண்ண மாதிரியே இன்னொரு படத்தில் பண்ணாலும் ஒத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தில் அழுது நடித்த மாதிரியே இன்னொரு படத்தில் அழுதா, அதே மாதிரி ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு படத்தில் காட்டின கவர்ச்சியை அதே கவர்ச்சியை இன்னொரு படத்தில் காட்டினாலும், இல்லை இல்லை அதுலேயே காட்டிட்டீங்க நிறைய, இதுலேயும் காட்டுறீங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு காமெடியன் ஒரு படத்தில் சொன்ன ஹியூமரை ஒரு ஜோக்கை இன்னொரு படத்தில் ரிப்பீட் பண்ண முடியாது. ஏன், அதே படத்துலேயே இன்னொரு காட்சியில் அவனால் ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அவன் ஒவ்வொரு காட்சிக்கும் புதுசாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நவம் நவமாய் படைப்போம் நல்ல பாரதியார். அது மாதிரி புதுசு புதுசாக நான் என்றைக்குமே அப்டேட் பண்ணிக்கிட்டு புதுசாக இருக்கணும் காமெடியனுங்கிறவன். அவனால் எதையுமே ரிப்பீட் பண்ண முடியாது. ரிப்பீட் பண்ணானா அவன் அப்பீட் ஆயிடுவான். ஸோ அதனால் ஹியூமர் தான் கஷ்டமானதுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ காமெடி எப்படி உருவாகிறது, அதாவது எழுதுகின்ற வசனத்துலையா நடிப்புலையா இல்லை டைமிங்லையா, என்னென்ன அம்சங்கள் காமெடிக்கு முக்கியங்கிறீங்க? காமெடி நடிப்பு
அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு டெத் வீட்டுக்கு போகிறோம், அங்கே அது இட்ஸ் எ சீரியஸ் பிளேஸு, பிகாஸ் சம்படி காட் ஸோ சீரியஸ் தென் ஹி ஹஸ் எண்டட் அப் அஸ் அ பாடி. ஸோ அதில் அங்கே போய் பார்த்தாக்க எல்லாருமே சீரியஸாக இருப்பாங்க. பட் அந்த சீரியஸ்னஸ் டீப்பாக பார்த்தோம்னாக்க அந்த சீரியஸ்னஸ் நாட் ரொம்ப, அதுக்கு ஸ்பேன் ரொம்ப கம்மி. இந்த பாடி எடுக்கிற வரைக்கும் தான் அந்த சீரியஸ்னஸ். அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, அகெயின் உலகம் சுழலுது, அவன் வேலையை பார்க்குறான். அங்கே வந்து இருந்தால் கூட வாசலில் செருப்பு கழட்டி போட்டிருக்கமே அவனால் எடுத்துகிட்டு போயிடுவானோன்ற நினப்பெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஹியூமர் இருக்குது. நாம் அந்த ஹியூமரை மறந்துட்டு தான் வி வாண்ட் டு பிகம் க்ரோன் அப். நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன குழந்தையை நம்ம கொண்டுட்டு தான் நம்ம பெரிய ஆளாகிறோம். ஸோ தட் வே எல்லாத்துலேயுமே ஹியூமர் இருக்குது. ஆனால் அதை வந்து இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு வெளிப்படுத்தும் பொழுது அது கலையாகுது. இப்போ நான் ஒரு டெத் வீட்டில் போய் நான் ஜோக் அடிக்க முடியாது, அடித்தாக்க இட் வில் பி இன் பேட் டேஸ்ட். உன்னை என்னப்பா இந்த இடத்துல வந்து இப்படி சொல்கிறாரு. லாரல் ஹாடியில் ஒருத்தர் இறந்தப்போ இன்னொருத்தர் அவருடைய இதுக்கு போகலை டெத்துக்கு. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை எனக்கு அவனை பார்த்தா சிரிப்பு வந்துடும் அப்படின்ட்டாரான். ஏன்னா நாங்கள் பண்ணு அடித்து லூட்டிலாம் ஞாபகத்துக்கு வந்து சிரிப்பு வந்துடும்னாரான். ஸோ லைஃப்பை வந்து நம்மளாக தான் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே ஹியூமர் இருக்குது. நாம் அதை பார்க்க தவறிடுறோம் அவ்வளோதான். அது எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனை வந்து நம்ம ஹியூமரிஸ்ட்டாக அடையாளம் பார்த்துக்கிறோம் அவ்வளோதான். தட்ஸ் வே.
இப்போ கலைவாணர் பற்றி படிக்கும்பொழுது அவர் தனது காட்சிகள் அந்த காலத்துலேயே தானே எழுதிக்குவாரு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி?
மோஸ்ட் ஆஃப் மை என்னுடைய ஃபிலிம்ஸில் வந்து என்னோடய ஸ்டஃப் நான் தான் எழுதிக்கிறேன். ரொம்ப செலிப்ரேட்டட் ஹிட்ஸ் எல்லாமே நாங்கள் யோசித்து நாங்கள் எழுதினது தான். இந்த ஃப்ரீடம் வந்து எல்லா காமெடியன்ஸுக்குமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட்டு அதுக்கான நேரம் வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லா காமெடியன்ஸுமே சொந்தமாக எழுதுவாங்க.
அந்த டைரக்டர்லாம் ஒத்துக்கிறாங்களா?
டைரக்டர்ஸ் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. காமெடியன்ஸ்க்கு பொதுவாகவே வந்து அவனுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துட்டா அதுக்கு அதை ஃபில் பண்ண வேண்டியது அவனுடைய ஓன் டைலாக்ஸாக தான் இருக்குது மேக்ஸிமம். சில நல்ல டைரக்டர்ஸ் ஹியூமர் ஓரியன்ட் டைரக்டர்ஸே வந்துடுவாங்க, அவங்களுக்கே நல்ல சென்ஸ் ஆஃப் ஃப்ளார் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அவங்க வந்து அவங்களே சீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இட்ஸ் அ ஈஸி கேக் வாக் ஃபார் அஸ், ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவோம். சில பேர் ஒன்றுமே இல்லாமல் அதெல்லாம் சும்மா அப்படி இப்படி இப்போ லேக்குனாவாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹியூமர் பண்ணணும் சார், கதை இப்படி மூவ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ரிலீஃப் தேவைப்படுது சார்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை கேட்டுட்டு அந்த ரிலீஃபை நாங்கள் கொடுக்கணும், அதை நான் அப்புறமா உட்காந்து யோசித்து எழுதுவேன். ரெண்டுமே இருக்குது.
விவேக் அவர்களின் பேட்டியை அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்கலாம். நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை கூறும் தொடரின் 19வது கிருதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேயர்களே, ஒரு சிறு விளையாட்டு தகவல். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து வென்றுள்ளது. சற்று முன்னர் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டி, அதாவது 5வது டெஸ்ட் போட்டியை இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 244 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. அதாவது இங்கிலாந்து 3-1 எனும் கணக்கில் வென்றுள்ளது. இதை அடுத்து 5 ஒருநாள் போட்டிகளும் 20 ஓவர்களை கொண்ட ஒரு போட்டிகளும் நடைபெற உள்ளன. இந்தியா இந்த தொடரை தோல்வியடைந்துள்ளது. இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் வடக்கே ஐஎஸ் ஆயுத குழுவின் முகாம்களை இலக்கு வைத்து அரசாங்கத்தின் போர் விமானங்கள் 25 மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அந்நாட்டு எதிரணி செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.